ஆதியாகமம் 42 29-38 வரைக்கும் நம்ம படிச்சிருக்கிறோம். நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது யாக்கோபுடைய மகனுங்க போய் அவர்கிட்ட அந்த நியூஸ சொல்றாங்க, என்னென்ன நடந்துச்சு. அப்புறம் அவங்க காசு அவங்க பையிலேயே இருந்ததை பார்த்து அவங்க ரொம்ப பயந்து போறாங்க. பயந்து போன பிறகு யாக்கோப் வந்து ஒரு கிளாசிக் ஸ்டேட்மெண்ட், ரொம்ப ரொம்ப பைபிள்ல பேர் போன ஸ்டேட்மெண்ட், நல்ல காரணத்துக்காக இல்ல தப்பான காரணத்துக்காக பேர் போன ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்றாரு. அவர் கொடுக்கிற பதில் என்ன? 36
என்னை
பிள்ளையற்றவனாக செய்ய பார்க்கறீங்க, பிள்ளையற்றவனாக செய்ய பார்க்கறீங்க. யோசேப்பும் இல்ல, பெஞ்சமின் இது சிமியோனும் இல்ல. யோசேப்பு முதல் போயாச்சு, சிமியோனும் போயாச்சு, இப்போ பெஞ்சமனியும் என்கிட்ட இருந்து எடுத்துட்டு பாக்குறீங்க அப்படின்னு அவர் சொல்றத பார்க்கும்போது அது வந்து அவர் எப்படி ஒரு விதத்துல நினைக்கிறாருன்னா, யோசேப்பு செத்து போயாச்சு, சிமியோனு அங்க புடிச்சு வச்சுட்டு இருக்காங்க, அவ்வளவுதான், சிமியோனும் சாக போறான், இப்ப பெஞ்சமினும் கூட்டு போய் சாகத்தான் அடிக்க போறாங்கன்னு. அது ஒரு தகப்பனா அவர் அந்த வயசான காலத்துல பார்க்கும்போது ஒரு ஒரு பிள்ளைங்களா சாகுற மாதிரி அவருக்கு தெரியுது. என்ன பிள்ளையே இல்லாத மாதிரி ஒரு நிலைமைக்கு என்ன கொண்டு வந்துருவீங்க, என்ன மாதிரி ஒரு நிலைமைக்கு நான் வந்துருவேன் அப்படின்றது அவர் நினைச்சு அதை சொல்றத நம்ம பாக்குறோம். ஒரு விதத்துல அது பரிதாகமான ஒரு ஸ்டேட்மெண்டா இருந்தாலும் ரொம்ப தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட். யோசேப்பு அதை சொல்லியிருக்க கூடாது. ஒரு யார் சொல்லியிருந்தாலும் ஒத்துக்கலாம், யோசேப்பு சொல்லியிருக்க கூடாது. ஏன்னா யோசேப்பு வந்து கடவுளுடைய உண்மைத்தனத்துக்கு விரோதமாக கடவுளை போய் கேவலப்படுத்துற விதத்துல, அவமானப்படுத்துற விதத்துல அதை சொல்றாரு. ஏன்னா யோசேப்பும் போயாச்சு, பெஞ்சமினும் போயாச்சு, இது சிமியோனும் போயாச்சு, பெஞ்சமினும் சாக போறான், இதெல்லாம் எனக்கு விரோதமாக இருக்கிறது. எல்லாம் நடக்கிறது எனக்கு விரோதமாக இருக்கிறது. எவ்வளவு விரோதமா இருக்கிறது? 3 காரியத்தை விரோதமா சொல்றாரு. 1, யோசேப்பு போயாச்சு. இன்னொன்னு சிமியோனு போயாச்சு. இன்னொன்னு பெஞ்சமினும் போக போறாரு. அந்த 3, இது எல்லாம் எனக்கு விரோதமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, இதுல பொதுவாகவே நம்மளுடைய துயரங்களை வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம ரொம்ப பெருசுபடுத்துவோம் நமக்கு வர கஷ்டங்களை. கஷ்டம் 1% தான் இருக்கும், நம்ம அது பெருசு பண்றது 100% பண்ணி வச்சிருப்போம். ஆனா கடவுளுடைய இறக்கங்கள் 100% இருக்கும், அதை 1% பண்ணி வச்சிருவோம். புரியுதுங்களா? நம்முடைய கஷ்டங்களை நம்ம எப்பப்பா ரொம்ப பெருசா தான் பாக்குறது. ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு, ஐயோ எனக்கு இப்படி கஷ்டம் வந்துருச்சேன்னு. ஆனா கடவுள் எவ்வளவு இறக்கத்தை நம்ம காமிச்சிருப்பாரு, அது ரொம்ப சின்னதா தான் நம்ம பாக்குறது. இறக்க பிரச்சனை வந்துருச்சுன்னா போதும், அப்படியே துள்ளுவோம். யோசேப்புக்கு அந்த யாக்கோப் அந்த நிலைமையில தான் அவர் இருக்காரு. இதெல்லாம் எனக்கு விரோதமாக இருக்கிறதே, கடவுளுடைய இறக்கங்களே அவர் நினைச்சு பார்க்காம ஒரு அவிவிசுவாசமா எனக்கு விரோதமாக இருக்கிறது அப்படின்றார். 3 காரியமா எனக்கு விரோதமாக இருக்கிறது. அவருடைய பிள்ளைங்க பெஞ்சமின் எங்க ஒரு பலி கொடுக்கறதுக்கு கூட்டு போற மாதிரி ஆபிரகாம் ஐசாக்க கூட்டு போனார் இல்லைங்களா, அந்த மாதிரி பெஞ்சமினை பலி கொடுக்கதான் கூட்டு போவீங்க அப்படின்றாரு. அது மாத்திரம் இல்லாம அவங்க மகன்களை பிடிச்சி திட்டுறாரு. இது யார திட்டுறாரு? அவங்க மகன்ல பிடிச்சு திட்டுறாரு. இதெல்லாம் காரணம் என்னுடைய பிள்ளையற்றவனா நீங்க என்ன மாத்திடுறீங்க அப்படின்னு பிடிச்சி மகன்களை போய் அவங்க மேல கோவப்படுறாரு. இதே மாதிரி தான் நம்மளும் செய்யறது. நம்ம கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டம் வந்து அந்த நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள பிடிச்சி அவங்கள திட்டுவோம், அவங்க மேல கோவப்படுவோம், எரிஞ்சு விழுவோம், மனுஷங்களை பார்த்து கோவப்படுவோம். அது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இந்த வர கஷ்டம் எல்லாம் இதெல்லாம் செகண்டரி காசஸ், எல்லா காரியமும் நமக்கு இந்த உலகத்துல ஏற்படுறது வந்து கடவுள்கிட்ட இருந்து தான் வருது. நம்ம என்ன பண்றதுன்னா அங்க இருந்து வருது இங்க வருதுன்னு மத்தவங்கள பிடிச்சி திட்டுறது. ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாய் வந்து ஒரு குச்சியில அந்த நாயை அடிச்சாங்களாம். அந்த நாய் என்ன பண்ணுச்சான், அந்த குச்சியை போட்டு கடிச்சு மெரிச்சு உடைக்க பார்த்துச்சான். அது ஏதாவது பிரயோஜனமா? அந்த குச்சி ஏதாவது செய்ய முடியுமா? இல்ல. அது அடிக்கிறவங்க யாரு, ஏன் அடிக்கிறாங்க, எதனால அதுக்கு அது ஏற்படுது, என்ன தப்பு பண்ணுச்சுன்னு யோசிக்கணும். நம்ம அப்படிதான் என்ன பண்றதுன்னா, யார் மேல யாருக்கிட்ட இந்த கஷ்டம் வருதோ அவங்களை யாராவது பிடிச்சி திட்டு, அவங்கள கண்டபடி பேசு, அதை பண்ணு இதை பண்ணுன்னு தான் தண்டுறது. ஆனா எனக்கு ஏன் இப்படி வருது, கடவுள் கையில இருந்தானே ஒரு வேலை எனக்கு வரலாம், ஏன் கடவுள் இதை என்ன அனுமதிக்கிறாரு? அவர் அன்புள்ள தேவன் இல்லையா? அவர் நல்லவர், நல்லவர் நான் புகழ்றேன் இல்லையா? நல்லவருன்னா எனக்கு ஒரு கஷ்டத்தை கெட்ட காரியத்துக்காக அனுப்புவாரா? அதை நம்ம யோசிக்கிறது இல்ல. நம்ம கடவுள் கைய பாத்துக்கிட்டோம்னா, ஒரு நல்ல அன்பான ஒரு போய் நம்ம தப்பு செய்யறோம், என்ன திருத்தறதுக்கு என்ன அடிக்கிறாருன்னா, நம்ம அந்த கஷ்டம் நமக்கு ரொம்ப பெரிய கஷ்டமா தெரியாது. புரியுதுங்களா? நம்ம கடவுளுடைய கைய பாக்க விட்டுறோம், அந்த குச்சியை பார்த்து அந்த குச்சி மேல எகிர பாக்குறோம், ரொம்ப குச்சியை போட்டு உடைச்சிடணும், இது பண்ணிடணும். புரியுதுங்களா? கடவுள் இதை அனுப்புறாரு, அவர் அன்பானவர், என் மேல நித்திய அன்பு என் மேல வச்சிருக்கிறேன்றாரு. எவ்வளவு அன்பு வச்சிருக்கிற கடவுள் போய் ஏதாவது தப்பான காரியத்தை எனக்கு செய்வாரா அப்படின்னு இல்ல. யாக்கோவு பாருங்க எப்படி எரிஞ்சு உழுவுறாருன்னு பாக்குறோம். அவரு எந்த விதமான ஒரு தாழ்மையும் ஒரு விசுவாசமும் அவர் வாயில இருந்ததே நம்ம பாக்கல. அது இன்னொரு வாட்டி படிங்க.
என்னை பிள்ளையற்றவன் ஆக்குகிறீர்கள், யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள்.
ஒருவேளை இந்த வசனம் வந்து நமக்கு மனப்பாடமா ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கும். ரொம்ப நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன், நம்மளும் இதே தான் செய்யறோங்க நம்ம வாழ்க்கையில. ஒண்ணு, எல்லா கஷ்டங்களை ரொம்ப பெருசு படுத்திடுறோம். மூணே கஷ்டம் தான் அவருக்கு இப்ப இருக்கிறது. யோசேப் இல்ல, சிமியோன் இல்ல, இப்ப பெஞ்சமின் கூட தான் இருக்கான், அவனையும் கூட்டு போய் பாக்குறீங்க. மூணு கஷ்டம், ஆனா இது எல்லாம் எனக்கு விரோதமாக இருக்கிறது. எவ்வளவு இறக்கங்களை உனக்கு கடவுள் காமிச்சாரு, அதெல்லாம் மறந்துட்ட. இப்ப வர மூணே கஷ்டங்க தான் சொல்றாரு. அந்த மூணு கஷ்டங்க அவனுக்கு எல்லாமா மாறிடுச்சு, எவ்வளவு பெரிய கஷ்டமா அவருக்கு மாறிடுச்சு. அது ஒண்ணு. ரெண்டாவது, பக்கத்துல இருக்கிறவங்களை பிடிச்சி திட்டுறது, மகன் எல்லாம் பிடிச்சி திட்டுறாரு. மூணாவது, கடவுளையே பிடிச்சி திட்டுறாரு. தெரியுங்களா அவங்களுக்கு? கடவுளையே தூஷிக்கிற மாதிரி, இதெல்லாம் எனக்கு கடவுள் செஞ்சது எனக்கு விரோதமாகத்தான் செஞ்சிருக்கிறார். அது எவ்வளவு தப்பு தெரியுமா? கடவுளை திட்டுறது. யாரு நமக்கு நான் பேசணும்னு நாக்கு கொடுத்தாரோ, யார் நம்ம நாக்கை உண்டாக்குனாரோ, அந்த நாக்கையை வச்சே அவர் திட்டுறது எவ்வளவு தப்பு. உனக்கு நாக்கு இதுக்காக கொடுத்த, நான் என்ன திட்டுறதுக்காக உனக்கு நாக்கு கொடுத்தேன்னு வர, அந்த நாக்கை வச்சே அவர் திட்டுறது ரொம்ப தப்பு. ஏன் நம்ம ஒருவேளை அவர் நம்ம வாயில திட்டாம இருக்கலாம், ஆனா நம்ம மனசுல கடவுளை எவ்வளவு திட்டுறோம் தெரியுமா? எனக்கு ஏன் இப்படி நடக்கணும், எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டங்க, எனக்கு ஏன் இவ்வளவு தொந்தரவு படுத்துறீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் எவ்வளவு எல்லாருக்கும் நல்லது செஞ்சிருக்கிறேனே அப்படின்னு கடவுளை பிடிச்சி திட்டுறது. அது மனசுல நிறைய செய்யறோம் நம்ம. அதான் யாக்கோபு வாயில இருந்து வர்றத நம்ம பாக்குறோம். ஒரு 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 சரீர பிரகாரமா திட்டுறாரு. அதே யோபுவை இவர் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, யோபுக்கு இருந்த விசுவாசம் இவருக்கு இல்ல பாருங்க. யோபுக்கு என்ன ஆச்சு? என்ன பயங்கரம் நேரிச்சு, பிள்ளைங்கெல்லாம் செத்துட்டாங்க, சொத்தெல்லாம் போயிருச்சு. போன உடனே அவர் என்ன சொன்னாரு? இவைகள் எல்லாம் எனக்கு விரோதமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கிட்டார். கர்த்தர்கிட்ட நன்மையான காரியத்தை உண்டி நம்ம பெற்றுக்கிறோமே, அவர் தீமையான காரியம் கொடுத்தா அவர் திட்டுறதா? நன்மையொண்டி வாங்கிக்கிறீல்ல, சந்தோஷமா வாங்கிக்கிற, அவர் தீமையான காரியம் ஒரு நல்ல காரியத்துக்காக கொடுக்கிறார், அதை பிடிச்சி அவர் பிடிச்சி திட்டுறதா அப்படின்னு அவர் கேட்டார். ரொம்ப எவ்வளவு விசுவாசம் இருந்தா கேட்டிருப்பாரு அவர். அந்த விசுவாசம் யாக்கோபுக்கு இல்ல பாருங்களேன். அவர் எப்படி கடவுளுக்கு விரோதமா பேசுறத நம்ம பாக்குறோம், பேசி புலம்புறத. இது நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? நம்ம கஷ்டம் வரும்போது கஷ்டமா போடணும், பாத்துக்க கூடாதானா? நம்ம கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்தை அதை பத்தி வேதனை படலாம், அது ஒண்ணும் தப்பு இல்லை. இயேசு கூட அழுதாருன்னு நம்ம பாக்குறோம். ஆனா இயேசு ஒருபோதும் எங்கேயோ முறுமுறுத்தாருன்னு நம்ம பாக்கல. எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? கடவுளே உமக்கு கண்ணு இருக்கிறதா? உமக்கு இறக்கங்கள் இல்லையா அப்படின்னு கடவுளை திட்டக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. ஒரு பவுண்டரி நமக்கு தெரிஞ்சுக்கணும். துக்கப்படலாம், அழுவலாம், வேதனை படலாம், கஷ்டம் இருக்குன்னு, ஆனா நம்ம முறுமுறுக்கிறதோ கடவுளுக்கு விரோதமா பேசுறது ஒருபோதும் நம்ம செய்யவே கூடாதுங்க. ரொம்ப தப்பு. அதான் நம்ம யாக்கோபுடைய அந்த வசனங்களை பாத்துக்கிறோம். ஒன்னும் இல்ல, யாக்கோபோ வந்து கடவுள், யாக்கோபே உன் கடந்த காலத்தை நினைச்சுப்பாரு, ஒருவேளை ஞாபகப்படுத்துறவன் கடந்த காலத்தை நினைச்சுப்பார், நீ எப்படி இருந்த, உங்க அண்ணனை ஏமாத்தி, அப்பாவை ஏமாத்தி, ஒரு வனாந்திரத்துல போய் தலகாணி கூட இல்லாம கல்லு மேல நீ படுத்துக்கிட்டு இருந்திய, அந்த தனிமை உனக்கு விரோதமா போயிருச்சா? அந்த தனிமையில என்ன ஆச்சு உனக்கு? எவனுக்குமே கிடைக்காத ஒரு காட்சி உனக்கு ஏற்படலையா? வானத்திலையும், வானத்திலிருந்து தேவ தூதருங்க இறங்கி வர்றதும், இங்க இருந்து பரலோகத்துக்கு தேவ தூதருங்க போறதும், உனக்கு என்ன மாதிரி ஒரு உடன்படிக்கையின் தேவன் காட்சி வந்துச்சு? அந்த தனிமை உனக்கு விரோதமா போயிருச்சு? அவர் பெத்தேல நினைச்சு பார்த்தாருன்னா இது சொல்லுவாரா? யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் மறந்துட்டாரு அவர். என்ன மாதிரி இறக்கும்? என்ன சொன்னாரு? நான் உன்னை காப்பாத்துவேன், அவன் கூட இருப்பேன், உன்னை கடைசி வரைக்கும் உனக்கு நன்மை செய்யாம உன்னை விடவே மாட்டேன்னு பெத்தேல அவர் ப்ராமிஸ் பண்ணலையா? எல்லா யாருக்கும் எல்லாருக்கும் கிடைக்குமா அந்த மாதிரி? அவர் பாக்கியம் யாக்கோபுக்கு கிடைச்சிச்சு. கிடைச்ச பிறகு அவர் போனாரு, போய் 14 வருஷம் ஒரு லாபான் கிட்ட போய் ஏமாந்து அதுக்கப்புறம் 14-20 வருஷம் பொறுத்து வராரு. வந்து என்ன சொன்னாரு, கோலும் தடியுமா இந்த யோர்தானை நான் கடந்தேன். இப்போ 2 பரிவாரங்களா எவ்வளோ பெரிய பணக்காரனா நான் இருக்கேன், அதெல்லாம் அவருக்கு விரோதமாக இருந்துச்சு. கடந்த காலத்தை மறந்துட்டாரு பாருங்களேன். நம்ம எப்படி இருந்தோம்ன்றத எல்லாமே எனக்கு விரோதமா இருக்குன்னு பேசுறது நம்ம என்னன்னா கடவுள் நமக்கு எவ்வளவு இறக்கங்க செஞ்சாரு நினைச்சு பாக்குறதே இல்ல. அந்த நன்றி கேட்ட தானே நமக்கு வந்துருது. எவ்வளோ 2 பரிவாரங்களா இருந்தேன்னு சொல்லிட்டு அதை கடந்து போறாரு. போகும்போது அவருக்கு ஈசா வந்துகிட்டு இருக்கான். ஈசா வரும்போது எப்படி வந்துகிட்டு இருக்கான், 400 ஆள்களோடு வரான் கொல்லணும்னு அவன் பிராமிஸ் பண்ணியிருந்தான். உன்னை சாகாம நான் ஒரு நாள் விடமாட்டேன், உன்னை சாவடிச்சே அடிப்பேன்னு பிராமிஸ் பண்ணியிருந்தான் ஈசா. என்னை ஏமாத்திட்ட இல்லன்னு 400 ஆள்களோடு வந்துகிட்டு இருக்கான். அப்போ என்ன துடிச்சாரு பினாயல் அவர்னால மறக்க முடியுமா? ஏஞ்சல் கிட்ட போய் சண்டை போட்டார் ஞாபகம் இருக்குங்களா? நான் மாதிரி துடிச்சாரு என்னை காப்பாத்து, அவன் வந்து பிள்ளைகளையும் தாயாரும் சாவடிச்சானா நான் என்ன பண்ணுவேன், என்ன புலம்னாரு. எவன் அவனை கொல்லணும்னு வந்து அண்ணன் போய் வந்து கட்டி பிடிச்சி அவனுக்கு முத்து கொடுக்கற வரைக்கும் செஞ்சாரு. அதெல்லாம் அவருக்கு விரோதமாகவா இருந்துச்சு? கடவுள் அவரை கேட்கிறாருன்னு வச்சுக்கோ, ஏன்பா யாக்கோபு இதெல்லாம் அவனுக்கு விரோதமாவா இருந்துச்சு வாழ்க்கையில, இப்படி பேசுறிய நீ எனக்கு விரோதமா, என்ன செஞ்சிருக்கான்னு மறந்துட்டியா? அது காப்பாத்தி அப்புறம் செக்கிமுக்கு போனாரு, அவர் இஷ்டமா போய் வாழ்ந்தாரு. மக கெட்டு போச்சு, மகனுங்கெல்லாம் ஊரையே கொண்டுட்டானுங்க, சுத்தி இருக்கிற ஜாதி எல்லாம் இவங்களை அழிக்கணும்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல யாருங்க அவரை காப்பாத்தி கொண்டு போனது, நீ பெத்தேலுக்கு திரும்பி வா, பெத்தேலுக்கு வா திரும்பி அப்படின்னு சொல்லி அவரை கூட்டு போகும்போது அந்த ஊரெல்லாம் அவரை அழிக்கணும்னு ரத்த வெறியில காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் பத்திரமா கூட்டு வரலையா, வந்து பெத்தேலின் தேவனே பெத்தேலின் தேவனேன்னு அவர் ஆராதிக்கல, அதெல்லாம் மறந்துட்டாரு பாருங்களேன். மறந்துட்டு இதெல்லாம் எனக்கு விரோதமாக இருக்கிறதுன்னு கடவுளுடைய உண்மைத்தனத்தை அவர் பார்க்காம நம்மளும் இப்படித்தான் செய்யுது. கடவுள் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு, எந்த நிலைமையில நம்ம இருந்தோம், எந்த நிலைமை கடவுள் நம்மளை கொண்டு வந்திருக்காருன்றத பாக்குறத விட்டுட்டு எல்லாம் நடக்கிறதெல்லாம் எனக்கு விரோதம் தான், எனக்கு வியாதி, எனக்கு அந்த கஷ்டம், எனக்கு இது என்ன ஒரு வாழ்க்கை, இது நீ என்ன மாதிரி இருந்த, என்ன நிலைமையில இருந்த, நீ செஞ்ச தப்புங்க என்ன, கடவுள் உனக்கு எவ்வளவு இறக்கங்க காமிச்சிருக்காரு, அதை நினைச்சு பாக்குறது புலம்புறது ஒப்பாரி வைக்கிறது ரொம்ப தப்புங்க. யாக்கோபு செய்யறத பாக்குறோம். இன்னும் யோசிச்சு பாத்தீங்கன்னா அவர் சொன்னது எதுவுமே அவருக்கு விரோதமா இருக்குல்லங்க. யோசேப்பு இல்லைன்றாரா, என்ன வருது தமிழ்ல, யோசேப்பும் இல்லை. எங்க போயிட்டாரு யோசேப்பு? செத்துட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. கடவுள் என்ன செஞ்சு வச்சிருக்காரு, ரூலர் ஆஃப் ஈஜிப்ட். ஈஜிப்ட்ல எவ்வளவு பெரிய மனுஷனா யோசேப்பு இருக்காரு, நான் உயர்வு யோசேப்பு கொடுத்து வச்சிருக்காரு. சிமியோனும் இல்லை. சிமியோன் எங்க இருக்கிறாரு, அவருக்கு விரோதமா சிமியோன் செத்தா போயிட்டாரு? இல்ல, சிமியோன் வந்து அவன் ரொம்ப மோசமான, அவன் தான் அந்த ஊர்ல இருக்கிறவங்களெல்லாம் கொன்னது, ரொம்ப பயங்கரமான கேரக்டர், அதனாலதான் பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. அவன் மாறணும், கேரக்டர் மாறணும்னு யோசேப்பு அவனை திருத்திக்கிட்டு இருக்காரு, அங்க நல்லவன ஆக்கணும்னு. அது அங்க இருக்காரு. பெஞ்சமின் எங்க போக போறான், போய் அவங்க அண்ணனை போய் கட்டி பிடிச்சி முத்து கொடுத்து பெரிய மகிமையை பார்க்க போறான். இதெல்லாம் எனக்கு விரோதமா இருக்குது. நம்மளும் இப்படிதாங்க, கடவுளுடைய பராமரிப்பு நமக்கு நல்லது செய்யணும்னு வருது, ஆனா கஷ்டமா இருக்கு. நமக்கு பார்க்கும்போது நமக்கு வர துயரங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு, ஆனா நமக்கு நல்லது செய்யணும்னு வருதுங்க. அப்படிதான் அவருடைய பராமரிப்பு வேலை செய்யறது. நம்ம அதை பார்க்கிற விதமே மாம்சத்துல தான் பாக்குறது. ஒருவேளை கடவுளுடைய பராமரிப்பு விசுவாசத்தை பார்க்க கத்துக்கிட்டோம்னா எல்லாத்துக்கும் எல்லாவற்றுக்கும் நீங்க நன்றி செலுத்துற மக்களா நம்ம இருப்போம். விசுவாசத்துல பாக்குறது இல்ல நம்ம. நம்ம எப்படி பாக்குறது, மாம்சத்துல பாக்குறது. ஒரு தகப்பனா அவருக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்கும், என் பிள்ளைங்களாம் போதே பிள்ளைங்களாம் போதேன்னு புலம்புறாரு. ஆனா கடவுள் பார்க்க மாட்டாரா, இந்த பிள்ளைங்களா ஒரு நாள் செத்து இருக்கணும் இல்ல, ஈசா சாவடிச்சிருக்கணும் இல்ல, காப்பாத்தி அவர் தானே கூட்டு வந்தாரு, அவர் காப்பாத்த மாட்டாரு, என்ன மாதிரி அழிஞ்சிருக்கணும் பிள்ளைங்க. அந்த மாதிரி மாம்சத்துல பாக்குறது அதான் பாக்குறோம் நம்ம. ஒரு நாள் அந்த ஃபேமிலி அந்த ஜெனரேஷனே காப்பாத்துற மாதிரி யோசேப்பு உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அவருடைய வயசான காலங்க ரொம்ப இன்பமான காலமா இருக்கணும்ன்றதுக்காக அந்த பஞ்சத்துல எல்லாரும் சாவ போறாங்க, இவரு சாவு கூடாதுன்றதுக்காக யோசேப்பு முன்னாடியே அமிச்சு அவர் பராமரிப்புல அவர் வேலை எவ்வளோ நல்ல கர்த்தர் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது மனுஷன் இங்க இந்த பக்கம் உட்காந்து பேசுறது பாருங்களேன். அந்த பக்கம் உலகம் நமக்கு தெரிய மாட்டேங்குது, கர்த்தர் என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த பக்கம் மாம்சத்துல உட்காந்துக்கிட்டு அவர் திட்ட வேண்டியது, இதெல்லாம் எனக்கு விரோதம், இதெல்லாம் எனக்கு கஷ்டம், இதெல்லாம் எனக்கு வியாதி, அது ரொம்ப தப்புங்க. நமக்கு உங்களுக்கு தெரியல, எனக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் எது ரொம்ப வேர்ஸ்ட் நாள்னு நினைக்கிறேன்னா அன்னைக்கு தான் பெஸ்ட் நாளா மாறுது. ஒருவேளை வியாதினால நம்ம உடம்பு கெட்டுக்கிட்டு இருக்கலாம், உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், வியாதினால உடம்பு கெட்டுக்கிட்டு இருக்கலாம், ஏன் கர்த்தர் இதெல்லாம் என்ன அனுமதிக்கிறார் நீங்க நினைக்கலாம். ஒண்ணு தெரிஞ்சுக்காங்க, உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படுகிறான். நம்ம வயசுதான் ஆகுது, நம்ம கஷ்டம் தான் வருது, வலிதான் வருது, அந்த வழிகளெல்லாம் பயன்படுத்தி கர்த்தர் வந்து நம்ம உள்ளுக்குள்ள மனுஷன் வேற மாத்துறாரு. அவர் நல்லவர், அவர் எதுவுமே தப்பு செய்ய மாட்டார். நம்ம கஷ்டங்க வந்துச்சுன்னா அது நல்லதுக்கு தான் வருது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எனக்கு விரோதமாக இருக்கிறது, இதெல்லாம் எனக்கு விரோதமாக இருக்கிறது, என்ன எனக்கு இப்படி கஷ்டம், என்ன எனக்கு இப்படி வேதனைன்றது அது ஒரு விசுவாசி செய்யக்கூடாது. ரொம்ப தப்பான ஒரு காரியம். ஒருவேளை நம்ம கடவுள் என்ன நம்ம வாழ்க்கையில செஞ்சிட்டு இருக்காருன்னு அது கடைசியில நம்ம பார்க்காம கூட இந்த உலகத்துல போயிடலாம். ஆனா யோசேப்னால பார்க்க முடிஞ்சிச்சு, பார்க்க முடிஞ்சு. எங்க பார்க்க முடிஞ்சுன்னா, அவர் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு எகிப்துல இருந்து ரதங்க வரும் அவர் கூட்டு போறதுக்கு. யோசேப் சொல்லி அனுப்புறாரு இல்லைங்களா, போய் எங்க அப்பாவை கூப்பிட்டு வாங்க, பெரிய சேரியட்டு பெரிய ப்ரொசஷன் அனுப்புறாரு. அந்த ரதங்கள்லாம் தாத்தா பார்க்கும் போது என்ன நினைப்பாரு, யாக்கோபு தாத்தா அப்ப சொல்லுவாரா இதெல்லாம் எனக்கு விரோதமாக இருக்கிறதுன்னு. குச்சியை எடுத்துக்கிட்டு தள்ளாடிக்கிட்டு போவார் எகிப்துக்கு, போய் தன்னுடைய மக இருக்கிற மகிமையை பார்ப்பார். என்ன மாதிரி உயர்வு, என்ன மாதிரி பேர், அப்ப சொல்லுவாரா இதெல்லாம் எனக்கு விரோதமாக இருக்கிறதுன்னு. போய் மகனை போய் கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுவார். அழுத உடனே எவ்வளோ உலகத்தையே தன் மகன் காப்பா, தன் கூட இருந்தா இந்த மாதிரி வளர்த்திருப்பாரா யாக்கோபு, கடவுள் கூட்டு போய் நான் மாதிரி உயர்த்தி வச்சிருக்காருன்னு பார்த்து அழு அதை பார்க்கும்போது கட்டி பிடிச்சிட்டு யோசேப்பு அழுவார். அப்ப சொல்லுவாரா இதெல்லாம் எனக்கு விரோதமாக இருக்கிறதுன்னு. நம்ம வாழ்க்கையில தாங்க நம்ம சொல்றது. என்ன பண்ணுவார்னா, நான் என்ன நினைச்சேன்னா, அநேக டைம்ல யோசேப்பு இது சொன்னதை, யாக்கோபு இது சொன்னதை, ஈஜிப்டுக்கு போய் ஒரு மூலையில உட்காந்து அழுவாருங்க. என்ன மோசமான அவங்க திட்டின ஆண்டவரே, என்ன எனக்கு செஞ்சு வச்சிருக்கிறீர், எவ்வளோ நன்மையா அவனுடைய பராமரிப்பு எனக்கு இருந்திருக்கு, ஆனா எவ்வளோ மோசமா அவங்க நினைச்சேன். நம்மளும் ஒரு நாள் இப்படி அழுவும். ஒருவேளை பரலோகத்துக்கு அழுவ மாட்டோம்னு இருக்கு, அங்க கண்ணீர்லாம் இருக்காதுன்னு. ஒருவேளை கண்ணீர் இருந்துச்சுன்னா பரலோகத்துல வெறும் அழுதுகிட்டு தான் இருப்போம். எவ்வளோ கடவுளை நான் நன்றி செலுத்தாம இருந்தேன், எவ்வளோ அவருக்கு விரோதமா முறுமுறுத்தேன், எவ்வளோ நல்லது எனக்கு செஞ்சு வச்சிருக்காரு பாரு, எவ்வளோ நல்லா என்ன ஆசீர்வச்சிருக்கார் பாரு, பரலோகத்துக்கு வர்றதுக்கு என்னை எவ்வளோ மாத்தி கொண்டு வந்தார் பாருன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆகவே இதுல இருந்தா அந்த பாடத்துல நம்ம படிக்கிறோம், இந்த முழு வாழ்க்கையை பார்க்கும்போது நமக்கு அதெல்லாம் பாக்குறதுல ஒரு பக்கம் மாத்திரம் பார்த்துட்டு கர்த்தன வாழ்க்கையில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு பார்க்காம, வியாதி வருது, கஷ்டம் வருது, குடும்ப பிரச்சனை வருது, இதெல்லாம் எனக்கு விரோதம், இதெல்லாம் எனக்கு கஷ்டம், ஐயோ என்ன வாழ்க்கை, என்ன கடவுள் அப்படின்னு தான் நம்ம புலம்புறது. அது எவ்வளோ கஷ்டமான மோசமான ஒரு பேச்சு தெரியுமா. அது பேசாம விசுவாசத்துல பராமரிப்பை பார்க்க கத்துக்கணும். கர்த்தர் நல்லவர், அவர் செய்கிறது எதுவுமே தப்பா போகாது. எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு, இதெல்லாம் எனக்கு விரோதம் இல்ல, இதெல்லாம் எனக்கு சாதகமா தான் நடக்குது. ஒரு விசுவாசிக்க தான் பைபிள்ல போட்டிருக்கு. அவனுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன துயரம் வந்தாலும், தேவனை அன்பு செய்கிறவருக்கு நடக்கிறது எல்லாமே எதுக்கு நடக்குது, அவருடைய நன்மைக்கு நடக்குது. அதான் விசுவாசி செய்ய வேண்டியது. அதை நினைச்சுதான் நம்ம நன்றியை செலுத்தணும். இது நல்ல பாடம், இதை நம்ம மறக்கவே கூடாது. யோசேப் மாதிரி நம்ம அடிக்கடி ஆவலான்னு வரும், எல்லாரும் ஒரு விதத்துல அப்படித்தான். அதை மறந்து நம்ம அப்படி இல்லாம விசுவாசத்தை பராமரிப்பை பார்க்க கத்துக்குவோம். சரி.